الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأما الإنسان إذا ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن، وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كاد الفقر أن يكون كفرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை, கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குவாக ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே மனித இனத்தில் பல்வேறுபட்ட தரப்பினர்களை ஏற்படுத்தியிருக்கிறான். நஹ்னு கத்தம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. துனியாவுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு மத்தியில் வாழ்க்கை தேவைகளை, வாழ்வாதாரங்களை நாம் தான் பங்கு பிரித்திருக்கிறோம் என்ற அல்லாஹ் ஒரு வார்த்தையில் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். பணக்காரன் தன்னுடைய இஷ்டப்படி பணக்காரன் ஆகுவது கிடையாது. ஏழையும் தன்னுடைய விருப்பப்படி ஏழையாக முடியாது. அரசியல்வாதி அரசியல் முயற்சித்தாலும் வெற்றி தோல்வி அல்லாஹுடைய கையில். வாழ்க்கையுடைய சகல துறைகளிலும் சகல தரப்பினருக்கும் அல்லாஹ் கொடுத்த பங்கீடு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் பொருளாதார அமைப்பில் மனிதர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூன்று குழுக்கள். ஒன்று, உயர்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள். இன்னும் ஒன்று, தாழ்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவர்கள். மூன்று நாளைக்கு ஏழைகள், ஐந்து நாளைக்கு வசதி வரும், ஒரு மாதத்துக்கு வசதி இருக்கும், இரண்டு மாதத்துக்கு வசதி இருக்காது என்று மத்திய தரப்பினர்கள். இந்த மூன்று தரப்பினர்களும் உலகம் தரம் பிரித்தாலும் இது அல்லாஹ் பிரித்த தரம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, உலகத்திலே மேலே இருக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் பெருக்குகின்ற ஒரு அமைப்பிலே பல்வேறுபட்ட வியாபாரங்கள், ஹராம் ஹலால் பேணி செய்பவர்களும் இருக்கிறார்கள், பேணாமல் கண்டதையெல்லாம் சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரம் அந்த தரப்புக்குள் பிறருடைய சொத்துக்களை அனுபவிப்பவர்களும் இருக்கிறார்கள். பிறருடைய சொத்துக்களை பறித்து அனுபவிப்பவர்களும் இல்லாமல் இல்லை. அதைவிட ஒரு கேவலமான ஒரு குழு அதில் இருக்கிறார்கள். அவர்களுடைய முழு வியாபாரத்தின் அடிப்படையும் வட்டி. கண்ணியமானவர்களே, உலகத்திலே சில நாடுகள் ஒதுக்கப்பட்டு விட்டன. சில நாடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஏழை நாடு, இது பின்தங்கிய நாடு, இது கீழ்த்தரமான நாடு என்று உயர்மட்டத்தில் இருக்கின்ற சில இந்த வசதியை செல்வத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த நாட்டுடைய வளங்களையும் சுரண்டிக் கொண்டு அந்த நாட்டை ஏழை நாடாகவே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சூடான், சோமாலியா, எத்தியோப்பியா, இதுவெல்லாம் கண்ணியமான பாரிய வளங்கள் உள்ள நாடு. பெட்ரோல் என்ன, அதே போன்று ஆப்பிரிக்க கண்டத்துடைய ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நாடாக காட்டப்பட்டிருப்பது கம்போடியா. அந்த கம்போடியாவில் இருக்கின்ற ஒரு வளம் தங்கத்தை விட பெருமதியான ஒரு வளம் அங்கு இருக்கிறது. அதுதான் நமது நாட்டிலும் முன்னே காலம் தொட்டு இருக்கிறது, புதிதாக அறிமுகமாக இருக்கிறது. சிலர் லீகலாக சட்டப்படி சட்ட விரோதமாக என்றெல்லாம் செய்கிறார்கள். வல்லப்பட்டை என்று சொல்கிறோம், ஊத் என்று சொல்வார்கள் அரபியில், ஊத் அத்தர், காத்தோலா லட்சக்கணக்கு பெருமதியான அத்தர் இருக்கிறது அந்த கட்டையால் செய்யக்கூடியது. இது கம்போடியாவில் இருக்கிறது. அந்த கம்போடியா ஏழை நாடு, அது கீழ்சாதி நாடு, அது அங்கு பட்டினியால் நாளுக்கு நாள் இறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது யாருடைய வேலை? மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய செல்வத்தை அங்கிருந்து சுரண்டிக் கொண்டு அந்த நாட்டை பிச்சை கேட்க வைத்திருக்கிறார்கள். வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு பெயரை அறிமுகப்படுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கின்ற ஒரு தந்திர நரிப்புத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். சம்பாதிக்க வேண்டுமா? எந்த நாட்டில் வளம் இருக்கிறதோ அந்த நாட்டுக்குள் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை, உள்நாட்டு மோதலை ஏற்படுத்திவிட்டு அந்த நாடு யுத்தத்தில் மூழ்கும், அவர்கள் சுரண்டுகின்ற வேலையை பார்ப்பார்கள். இப்படித்தான் செல்வந்தர்களில் நாடு செல்வந்த நாடாக மாறியதில் அநேகமான தற்கால நாடுகள் இப்படித்தான். பிரதானம் பற்றி அது வரக்கத்தல்ல, அது அழியும். வறுமை ஒழிப்பு திட்டம் எத்தனை மேற்கொண்டாலும் வட்டி இருக்கும் காலம் எல்லாம் அது வறுமையை வரவழைக்கும் திட்டமாக மாறும். வட்டி எங்கு சம்பந்தப்படுமோ அது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல, வறுமை அழைப்பு திட்டம். வறுமை அழைத்துக் கொள்வது கனிமனை. இஸ்லாம் மேல் சாதிகளுக்கு மாத்திரம்தான் தொழில் செய்ய முடியும். முக்கியமான ஒரு மதம் இருக்கிறது, மதத்தை நான் பேர் சொல்லாமல் சொல்வேன், நீங்கள் படித்தவர்கள் விளங்கி இருப்பீர்கள். ஒரு மதம் இருக்கிறது, அதை சொல்லாமல் இருப்பது உசிதம். அந்த மதத்தில் நான்கு சாரார்கள் இருக்கு, நான்கு தரப்பினர் இருக்கிறார்கள். எனது குறுகிய அறிவுக்கு உட்பட்ட தகவல், நான்கு பகுதிகள் உயர் சாதிகள். அவர்கள் தான் பணக்காரர்கள், அவர்கள் தான் பணக்காரர்கள். வேறு யாரும் அந்த பணக்காரன் என்ற பெயரை மற்ற மூன்று பகுதியிலும் அடைய முடியாது. இன்னமொரு சாரருக்காக அவர்கள் அரசியல், அவர்கள் அரசியலில் ஈடுபடுவார்கள். வேறு யாருக்கும் அந்த துறையில் அந்த 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 துறையில் உள்ளவர்கள் அரசியலில் முன்னேற வந்தால் எப்படியாவது உண்மையிலே தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய வாக்கை குறைத்து காட்டி அவர்களை தோற்கடித்து விடுவார்கள். தன்னுடைய சாதியில் தான் அரசியல்வாதியை அங்கே முன்வைப்பார்கள். மூன்றாவது சாரர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் விவசாயிகள், அவர்கள் விவசாயம் மாத்திரம் அவருடைய வேலை. அவர்கள் அந்த துறை யாருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், அதை விட மேலே போகவும் முயற்சிக்க மாட்டார்கள், கீழிறங்கவும் முயற்சிக்க மாட்டார்கள். நான்காவது ஒரு சாரார்கள் தான், அவர்கள் தான் வேலைக்காரர்கள். சப்பாத்து துடைப்பதற்கும், வாகனம் கழுவுவதற்கும், மூடை தூக்குவதற்கும், என்ன கட்டிடம் கட்டுவதற்கும், கான் கிளீன் பண்ணுவதற்கும், வாய்க்கால்கள் தோண்டுவதற்கும், இப்படி ஒரு மதமும் உலகத்தில் இருக்கிறது. இஸ்லாம் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் அவருடைய ஃபேமிலி குடும்ப பின்னணியை பார்க்காது, அவருடைய நிறத்தை பார்க்காது, அவருடைய இனத்தை பார்க்காது, அவருடைய பொருளாதாரத்தை பார்க்காது. யாருக்கும் உலகத்தில் எந்த துறையிலும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டோடு, தீனுடைய கட்டுப்பாட்டோடு முன்னேறலாம், யாருக்கும் கண்ணியத்தை அடையலாம். அப்படி சாதி மதம் பார்த்திருந்தால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காபத்துல்லாவிலே அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தையை கூட அதானாக மொழிய கிடைத்திருக்காது. எத்தியோப்பியா இன்று ஒதுக்கப்பட்ட கீழ் தங்கிய பின்தங்கிய நாடாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் எத்தியோப்பியா தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனை குரல் வளமுள்ள, அழகான நிறமுள்ள, உயர் சாதி அரபு பரம்பரையில் இருக்கின்ற அரபியர் இருக்கின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி அதான் சொல்ல முடியும் என்றால் அது இஸ்லாம் கொடுத்த சமத்துவம். என்னுடைய தலைப்பு இந்த சமத்துவம் அல்ல. என்னுடைய தலைப்பு, கண்ணியமானவர்களே, உலகத்தில் வறுமை ஒழிப்பு திட்டத்தை இஸ்லாம் எப்படி முன்வைக்கிறது? இன்று யாருக்குத்தான் போதும் என்ற மனம் இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது போதும் என்ற மனம்? பொன் செய்யும் மருந்தென்று படித்திருக்கிறோம் தமிழில். அது தமிழில் படித்தோம். நூறு வருடங்கள் உட்பட்ட காலம், 1437 இருக்கிறோம். 13 வருடங்களை கூட்டி பார்க்க வேண்டும், 1450 நபித்துவம். 1450 பழமை வாய்ந்த கண்ணியமானவர்களே, அந்த பொன் செய்யும் மருந்து என்ற அந்த வார்த்தையும் அந்த ஹதீஸுடைய சாராம்சமாக தடுக்க முடியும். வசதி, பணம், செல்வம், பொருளாதாரம், காணி, பூமி, இதுவல்ல செல்வம். போதுமென்ற மனம்தான் செல்வம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்று 100 வருடத்துக்கு உட்படுத்தோம். 1450 வருட காலம், அதில் 1430 வருடம் பழமை வாய்ந்த ஹதீஸ் தான், உள்ளத்தில் போதுமென்ற சீமாந்தனம் தான் செல்வம். யாருக்கு தான் இல்லை போதாதென்ற எண்ணம்? கண்ணியமானவர்களே, மண் தான் வாயை அடைக்கும் என்றார்கள் நபி அவர்கள், ஆசை. எனவே ஒரு கோடீஸ்வரருக்கும், அவர் மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார், அவருக்கு எப்படி இன்னும் ஒரு 2-10 லட்சத்தை கூட்டிக் கொள்வது வருமானத்தில்? 100 ஏக்கர் காணி இருக்கிறது, எப்படி ஒரு 150 ஏக்கராக மாற்றிக்கொள்வது? 3 வீடு இருக்கிறது, பிள்ளைகளுக்கெல்லாம் போதும், எப்படி பேரப்பிள்ளைகளுக்கும் இன்னும் ஒரு காணியை வாங்கி போடுவது? இப்படித்தான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் ஈமான், விசுவாசம், அல்லாஹ்வுடைய இறையச்சம் இவர்களை அந்த அந்த பொருளாதாரத்தை பேராசையோடு சம்பாதிக்க விடாது. தெளிவாக ஹதீஸ் வருகிறது, யார் சகாவும் நப்சோடு, தாராள மனசோடு, நான் ஜகாத்து கொடுப்பதற்காக சம்பாதிக்கிறேன், நான் சதக்கா கொடுப்பதற்காக சம்பாதிக்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவுவதற்காக சம்பாதிக்கிறேன், நான் விதவைகளுக்கு உதவுவதற்காக சம்பாதிக்கிறேன், நான் பொதுச் சேவைகள் செய்வதற்காக சம்பாதிக்கிறேன், நான் அனாதைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவுவதற்காக சம்பாதிக்கிறேன், நான் ஒரு இஸ்லாமிய கொடையாளியாக உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி சம்பாதிக்கின்ற தாராள தன்மையோடு பொருளீட்டுவாரோ, அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரோ, அவருக்குரிய இன்கம் பறக்க செய்யப்படும். அவருடைய பொருளாதாரம் பூதிக்கலகுபீதி பறக்க செய்யப்படும். பறக்கத் என்பது கூட கிடைப்பதல்ல, குறைந்த பணத்தில் கூட தேவைகள் பூர்த்தியாவது. 50 லட்சம் சம்பாதித்து 70 லட்சம் செலவாகுவதல்ல, 10 லட்சம் சம்பாதித்து 30 லட்சத்துடைய தேவை பூர்த்தியாக வேண்டும். இதுதான் பறக்கது, இதுதான் பறக்கது. சொன்னார்கள் அவர்கள், ஒருவருடைய சாப்பாடு இன்று ஃபுல் பத்து இருக்கிறது, ஹாஃப் பத்து இருக்கிறது. பசி ஒவ்வொருவரை பொறுத்து இருக்கிறது, உடலை பொறுத்து. ஆனால் பிஸ்மில்லா சொல்லி சுன்னத்தான முறைப்படி ஒருவர் சாப்பிட்டால் அவருக்கு ஹாஃபத்தும் போதும். ஹதீஸுடைய கருத்துப்படி ஈமான், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை நான் அடிக்கடி சொல்வது அந்த ஹதீஸுடைய சாராம்சத்தை தமிழில் முன்வைக்கிறேன் தவிர அந்த பழமொழியை நாம் படுத்தவில்லை. அரைப்பத்து போதும் என்று மனம் வைத்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் நபியவர்கள் சொன்னார்கள் அது போதும். ஏன் புல்பத்து ஒருவருக்குரியதிருந்தால் சாதாரணமாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு அரைப்பத்து போதும், ஆனால் அந்த அரைப்பத்து ஒருவருக்கு தாராளமாக போதும். ஹதீஸுடைய நம்பிக்கை இருந்தால் 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதும் என்று, அல்லது 4 பேருக்கு போதும் என்றெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒரு விருந்தாளி வந்தார், நபியவர்கள் கூட்டிக்கொண்டு வந்தார்கள். அந்நிய மனிதர் முஸ்லீம் அல்ல, வீட்டுக்கு வந்து நபியவர்கள் பால் கொடுத்தார்கள், ஆட்டுடைய பாலை. தனி ஒரு நபர் 7 தடவை கடந்த பாலை குடித்தார். 7 ஆடுகள், 7 தடவை, ஒரு தடவை எத்தனை லிட்டர்? 7 தடவைகள் கடந்த பாலை முழுமையாக குடித்துவிட்டு வயிறு நிறையாதவருடைய பாணியில் பிரயாவடை செய்தார். இன்னும் போதாது, இன்னும் இருந்தால் குடிப்பேன். அன்று அவர் ஒரு முஸ்லீம் அல்ல. அடுத்த நாள் அதே விருந்தாளி, அல்லது ஒரு சில தினங்களுக்கு பின்னால் அடுத்த நாள் என்ற அவர் நீங்கள் வருது வந்தார். ஒரு கோப்பை பால் அவருக்கு பேலன்ஸ் ஆகிறது. அதே நபியுடைய வீட்டில் நபியுடைய மனைவி கேட்டார்கள், நேற்று வந்த அதே விருந்தாளி தானே, வேறு யாருமா? அவருதான். நேற்று ஏழு கோப்பை குடித்தார், போதாதென்ற பாணியில் போனார், இன்று ஒரு கோப்பையில் பேலன்ஸ் வைத்தார். இதுதான் போதுமென்ற மனம். ஏழு கோப்பைகளையும் நான் தான் குடிப்பேன் என்றால் ஏழு கோப்பையில் வயிறு நிறையாது, 70 கோப்பை குடித்தால் தான் நிறையும். போதும் என்ற பிஸ்மில்லாவோடு இன்று அவர் முஸ்லீமாக வந்திருக்கிறார், இறை விசுவாசியாக வந்திருக்கிறார், ஈமான்தாரியாக வந்திருக்கிறார். ஈமான் இஸ்லாம் கொஞ்சத்தை கொண்டு பெரிய தேவையை நிறைவேற்றும். இதுதான் பறக்கிறது. இறை வருமொழிப்பு திட்டம், இது பணக்காரர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு பிரசங்கமாக யாரும் எடுக்கக்கூடாது. நாம் பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல, மத்திய தரம் இருக்கிறோம், சாதாரண ஏழைகள் இருக்கிறோம். எல்லோருக்கும், எல்லோராலும் இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தில் பங்கெடுக்கலாம். தலையல்ல, செல்வந்தர்களுக்கு மாத்திரம் உள்ள தலைப்பு அல்ல. மூடை தூக்குகின்றவரும், பேமெண்ட் வியாபாரம் பண்ணக்கூடியவரும், கொலையில வியாபாரம் பண்ணக்கூடியவரும், விவசாயியும், அவர் கூலி வேலை செய்யக்கூடியவர்களும், அவராலும் முடியும் ஊருக்குள் இருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற வறுமை ஒழிப்பதற்கு. மூன்று பகுதியாக பிரிக்க வேண்டும். வறுமை ஒழிப்பு திட்டம் மூன்று பகுதியாக அமைகிறது. மூன்று சாராருடைய பங்களிப்பு வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கு உதவுகிறது. இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், வெள்ளக்காரர்களுடைய மேற்கத்தியவாதிகளுடைய கண்ணோட்டம் அல்ல. அவர்கள் வறுமை ஒழிப்பு திட்டம் என்று என்ன தேட்டினாலும் வட்டியை மையமாக கொண்டு அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கு பாவிக்கின்ற பணமே வட்டி பணம் என்பதால் வறுமை ஒழியாது. வட்டி அழியும். அது எப்படிப்பட்ட வட்டியார்கள், என்ன பெயரில் வரலாம், அழியும். வறுமை ஒழிப்பு திட்டம் இங்கு கனிமணலே, அது நெருப்புக்குள் தண்ணீரலை, தண்ணீருக்குள் நெருப்பு போன்றுதான், இரண்டும் சேர முடியாது, அது அழிக்கும். ஒன்றே ஒன்று, தண்ணீர் குறைந்தால், நெருப்பு கூடினால் தண்ணீர் வற்றிவிடும். சிறிய நெருப்பு, ஒரு அடுப்புடைய நெருப்பு, 2 லிட்டர் தண்ணி ஊற்றினால் அணைந்துவிடும். சரிய ஒரு கட்டிடம் பத்துகிறது, 50 பேச்சஸ் அரை ஏக்கருடைய கட்டிடம், 5 லிட்டர் தண்ணிக்கு அணையுமா? அணையாது. எனவே வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற பெயரில் வட்டி வீதாசாரங்கள் கூடுகின்ற பொழுது வறுமை அழியாது, வறுமை முடியாது. இஸ்லாம் கூறுகின்ற வறுமை ஒழிப்பு திட்டம், அது வட்டி இல்லாத வறுமை ஒழிப்பு திட்டம், எல்லோராலும் முடியும். மூன்று சாரார் சம்பந்தப்படுகிறார்கள். முதலாவது, யார் வறுமை கோட்டில் வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய வறுமையை இல்லாமலாக்குகின்ற சேவைகளில், பணி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். சரி, வறுமைக்கு அரபியில் சொல்கின்ற வார்த்தை தான் ஃபக்ர். நான் ஆரம்பித்தது குர்ஆனில், பாம்பல் இன்சான் இத பிசலாஹு ரப்புஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான். அவனுக்கு நன்றா சோதனை, துனியாவுடைய வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான், பணம், சொத்து, செல்வம், வாகனம் எல்லாம் கொடுக்கிறான். கொடுத்தா சொல்வானம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன நல்ல கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான், கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான், பணம் கிடைத்தால் தான் கண்ணியம் என்று அந்த மனிதன் சொல்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த காலத்தில் சொல்கிறான், யாருக்காவது கொஞ்சம் பொருளாதார சிக்கல், கொஞ்சம் ஏழ்மை, கொஞ்சம் சம்பாதிப்பது வருமானம் போதாது, குமரகாரியம் இருக்கிறது, கடன் இருக்கிறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம் கட்டவில்லை, கட்டியிருக்கிறோம் கூரை போடவில்லை என்று தேவை இருக்கும், இவர் சொல்வாராம், என்னை அகானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்கிறான் என்று அல்லாஹ் அங்கே நம்மை அறிமுகப்படுத்துகிறான். எவ்வளவு கொடுத்தாலும் மனிதனுடைய மனசு திருப்தி அடையாது என்பதை தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது, இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவன், உறுதிப்படுத்தி சொல்கிறான் நன்றி கட்டவன். இப்படியான பட்டியலிருந்து நாம் விலக வேண்டுமா? ஈமான் தக்வா தீனை கடைபிடித்தால் இந்த நன்றி கட்ட பட்டியலிருந்து வெளியாகி விடலாம். சரி, கண்ணியமானவர்களே, முதலாவது இந்த ஏழைகள், வறுமையில் இருப்பவர்கள் தன்னுடைய வறுமையை அல்லாவிடம் முறையிடுவது, அல்லாவிடம் முறையிடுவது. அடுத்து அதுக்குரிய வழிகாட்டலை சொல்லி நாம் விரிவாக பேச முன்னர் இரண்டாவது பகுதி, வறுமை ஒழிப்பு திட்டத்திலே சமூகத்தில் இருக்கின்ற செல்வந்தர்களுடைய பங்களிப்பு, ஜகாத்தாக, சதக்காவாக, தான தர்மங்கள், அன்பளிப்புகள், உதவிகள், நிவாரண உதவிகள், ஏழை குடும்பங்களை பொருட்படுத்தி செலவழிப்பது, ஏழை மாணவர்களை மாணவிகளை படிப்பதற்கு உதவி செய்வது, அவர்களுக்குரிய திருமண வைபவங்களுக்கு உதவி செய்வது, இப்படி செல்வந்தர்களுடைய பங்களிப்பு. மூன்றாவது பங்களிப்பு, ஒரு நாட்டில் ஒரு ஊரில் இருக்கின்ற அந்த சமூகத்துடைய தலைமைத்துவங்கள், நிறுவனங்கள். அதில் நமது நாடு ஒரு அந்நிய நாடாக இருந்தாலும் ஊரமைப்பில் பார்க்கின்ற பொழுது ஊருடைய பொது நிறுவனங்கள், அதில் முதலிடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய நிர்வாகம், ஊருடைய தலைமைத்துவம், பொது நிதி என்ற ஒன்றை பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இது மூன்றாக இந்த கண்ணோட்டத்தை நாம் செலுத்தலாம். கண்ணியமான ஏழைகளுக்கு சொல்கின்ற புத்திமதி என்ன, வார்த்தை என்ன? சில ஏழைகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொடுக்க வேண்டிய ஏழைகள் அவர்கள் தான். யார் தெரியுமா? அவர்கள் வெளியில் பார்த்தால் ஏழைகளாக தென்பட மாட்டார்கள். அவர்கள் கிளீனாக உடுத்திருப்பார்கள். அவர்கள் வசதியோடு இருப்பது போன்று சிரித்துக் கொண்டுதான் வருவார்கள். ஆனால் உள்ளம் அழுது கொண்டிருக்கும். எனக்கு மூன்று குமர் இருக்கிறது, மூத்த குமருக்கு வயது 30 என்று அழும் உள்ளம், ஆனால் வெளியில் சிரிப்பார்கள். ஒன்றுமில்லாத யாரிடமும் ஒரு சதம் கேட்க மாட்டார்கள். இப்படியான ஏழைகளை இனங்கண்டு கொடுங்கள் என்ற சாடை குர்ஆனில் செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் பஞ்சம் பாடுகின்றவர்கள், அது இல்லை, இது இல்லை, வசதி இல்லை என்று மற்றவர்களை நம்பியே வாழ்கின்றவர்கள், கண்ணியமானவர்களே, பாரி எச்சரிக்கைகள் இருக்கின்றன. பாரி எச்சரிக்கைகள் தெளிவாக ஹதீஸ் வருகிறது. யார் தன்னுடைய ஏழ்மையை, வறுமையை, கஷ்டத்தை மக்களிடம் முறையிடுவாரோ, தெளிவாக வருகிறது, அது எந்த அரசியல்வாதியோ பணக்காரரோ யாரிடம் முறையிட்டாலும், அது அரபியாக இருக்கலாம், எந்த நாட்டுக்காரனாக இருக்கலாம், யாரிடமாவது எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, காணி வாங்கி போட்டிருக்கிறேன் வீடு கட்ட வேண்டும், அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன் கட்ட வேண்டும், கூரை போட வேண்டும், குமர் இருக்கிறது, இத்தனை பவுன் நகை என்று யார் பேசுவாரோ, தெளிவான ஹதீஸ், அவருடைய வறுமை கடைசி வரைக்கும் நிவர்த்தி ஆகாது. நிவர்த்தி ஆகாது, வெளியில் நிவர்த்தி ஆகுவது போன்று வருமானம், இன்னும் பஞ்சம், வறுமை கூடிக்கொண்டே போகும். யார் அல்லாவிடம் முறையிடுவாரோ, யா அல்லாஹ், வறுமை கஷ்டம் தேவை, எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு தா, எனக்கு உதவி செய். இதற்கு ஒரு சிறந்த நிகழ்வு தான் குர்ஆனில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெறும் கையோடு இருந்தாலும், அறிமுகமற்ற ஊரில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், வறுமை ஏழ்மை தேவை வருகின்ற பொழுது அல்லாவிடம் முறைப்பாடு செய்தால் அல்லாஹ் நினையாத புறத்தில் உதவி செய்வது அவனுடைய கடமை என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்து ஒரு மனிதருக்கு சண்டையை விளக்குவதற்கு ஒரு தட்டு தட்டி விளக்கினார்கள். சண்டையை விளக்கிய பொழுது ஒரு தட்டிலேயே அவர் மரணித்து விட்டார். இப்பொழுது இவர் கொலை செய்கின்ற நோக்கமும் இல்லை, தாக்குகின்ற பெரிய நோக்கம் இல்லை, ஒதுக்க பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மரணித்து விட்டார். கொலை செய்கின்ற நோக்கம் அல்ல, ஆயுதம் அல்ல. இப்பொழுது கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியம் நோக்கி செல்கிறார்கள். ஒருவர் புத்திமதி, நல்ல மனிதர் புத்திமதி சொன்னார், நீங்கள் வேற ஊருக்கு சென்று இருந்தால் நீங்கள் அப்பாவித்தனமாக சொல்லப்பட போகிறீர்கள். அல்லாஹ்வுடைய முடிவு அவருக்கு தெரியாது. போகிறார்கள். போகின்ற பொழுது ஒரு கிணற்றுக்கு அருகில் அல்லது ஒரு நீரூற்றுக்கு அருகில் அவர்கள் இளைப்பாறுகின்ற பொழுது இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். என்ன தேவை? இல்லை, இந்த ஆண்கள் போன பின்னர் எங்களுக்கு வீட்டில் என்னுடைய எங்களுடைய தந்தை வயோதிபர், ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு சகோதரர்கள் ஆண்கள் கிடையாது, நாங்கள் தான் வீட்டு தேவைகள், தண்ணீர் எடுக்க வேண்டும், தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் அந்த பெண்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து உதவி செய்து அனுப்பிவிட்டு அப்படியே உட்கார்ந்து, கண்ணியமானவர்களே, வல்லாஹு ஃபீ ஔனில் அப்த் மா தாம் அல் அப்த் ஃபீ ஔனி அஹி, ஹதீஸ். யார் பிறருக்கு உதவி செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். மன் கான ஃபீ ஹாஜதி அஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி. யார் பிறருடைய தேவையை நிறைவேற்ற பாடுபடுவாரோ, உதவி செய்வாரோ, அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். இவர்கள் தேவை உள்ளவர்கள், கையில் உணவு கிடையாது, வந்த வாகனம் ஆடை அவ்வளவுதான், கொஞ்சம் பொருள் சாப்பாடு பசி. என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பெண்களிடம் சொல்லியிருக்க வேண்டும், உங்களுடைய வீடு எங்க இருக்கிறது, உங்களுடைய வீட்டில் சாப்பிட கிடைக்குமா, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தேன், தண்ணீர் எடுத்து தந்தேன், அந்த ஆண்களுக்கு மத்தியில் நீங்கள் போகாமல் ஒதுங்கி ஒழுக்கமாக நின்ற பொழுது நான் உங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்தேன், இதுக்கு ஏதாவது கூலி, ஏதாவது சம்பளம், ஏதாவது ஊதியம், அது உங்களுடைய வீட்டில் பகலாக்கிய சாப்பாடில் ஏதாவது பேலன்ஸ் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்க வேண்டும். தேவை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, பசி இருக்கிறது. இப்பொழுது அவர்களை தவிர வந்த ஊரில் யாரும் தெரியாத அறிமுகம் இல்லாத ஊர் மதியன், வேறொரு நாடு, உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து தன்னுடைய தேவை அல்லாவிடம் முறையிட்டார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அந்த வார்த்தையை பாவித்தார்கள். நான் ஃபகீர், யாரிடம்? அந்த பெண்களிடம் சொல்ல வேண்டிய வார்த்தை. அந்த ஊரில் இருக்கின்ற யாராவது ஒரு ஆண்கள் கோஷ்டியை நிற்கிறார்கள், நான் ஃபகீர் அப்பா, நான் கரீப் அப்பா, நான் வழிபோக்கர் அப்பா, ஏதாவது சாருங்களே என்று கேட்க வேண்டிய கட்டம், கேட்க வேண்டிய கட்டம். ஃபகீர் நான், லிமா அன்ஸல்த இலைய, எனக்கு யா அல்லாஹ் நீ இறக்குகின்ற பரக்கத்துக்கு நான் தேவை உள்ள ஃபகீர். ஃபகீர் என்றாலே தேவை உள்ளவர். கண்ணியமானவர்களை, கொஞ்ச நேரத்துக்கு அந்த பெண்கள் போயிட்டு சொன்னார்கள், என்னம்மா நேரத்தோடு தண்ணி எடுத்து விட்டு வந்து விட்டீர்கள், இவ்வளவு சீக்கிரமாக வரமாட்டீர்களே, தண்ணி எடுக்க போன தாமதிக்குமே, அங்க ஆண்கள் இருப்பார்களே. இல்லை, ஒரு 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 மனிதர் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து தந்தார், யார் அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து பெண் ஒழுக்கமாக வந்து தன்னுடைய தந்தை கூப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அப்படி போகிறார்கள், அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நபிமார்களுக்கெல்லாம் கொடுத்த கண்ணியமான ஒரு தொழில். எல்லா நபிமார்களும் மேய்த்த ஒரு மிருகம் தான் ஆடு, அந்த ஆட்டை மேயுங்கள், உங்களுக்கு நான் கூலி தருகிறேன் என்று கூலி வேலை கேட்காமலே கிடைக்கிறது. அந்த ஊரில் யாரையும் தெரியாது. இறுதியில் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மருமகனாக அல்லாஹ் மாற்றி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, தேவை ஏழ்மை இருந்தது, அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள், நினையாத புறத்தில் அல்லாஹ் வழியை திறந்து கொடுத்தான். இது ஒரு சம்பவம். எனவே ஏழ்மை உள்ளவர்கள் அல்லாவிடம் முறையிட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அல்லாவிடம் அழ வேண்டும், அல்லாவிடம் கெஞ்ச வேண்டும். பணக்காரர்களுடைய பணத்தை வீடு நோக்கி அல்லாஹ் அனுப்புவான். காலடிக்கு ஜகாத் வரும், காலடிக்கு ஜகாத் வரும், காலடியில் உதவி வரும். ஹாஸ்பிட்டலே தேவைப்படும், ஹாஸ்பிட்டல் வாசலிலே ஒருவர், உங்களுடைய மனைவி ஆஸ்பத்திரி என்று கேள்விப்பட்டேன், உங்களுடைய பிள்ளைக்கு ஆபத்து என்று கேள்விப்பட்டேன், என்ன செலவு இருக்கிறது என்ன என்று தேடி வருவார்கள். தேடி சென்றால் கிடைப்பதை விட அல்லாவிடம் முறைப்பாடு செய்து வருவது அது கூடுதலாக வரும், பரக்கத்தாக வரும். எனவே ஏழ்மையை அல்லாவிடம் மாத்திர முறையிடுவது வறுமை ஒழிப்பு திட்டத்தின் முதலாவது நிபந்தனை, முதலாவது நிபந்தனை. போதுமென்ற மனம் தான் ஏழை என்பதை யாருக்கும் காட்டக்கூடாது, அல்லாவே தவிர. யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நபியவர்கள் தொழில் கொடுத்தார்கள். யாசகர்களுக்கு தொழில் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். யாசக கூட்டம் என்று பிச்சைக்கார சங்கத்தை உருவாக்கி அதற்கு ஒரு தலைவரை செயலாளரை போட்டு அதை வைத்து ஒரு கூட்டம் சம்பாதிக்கின்ற காலம். அண்மையில் கேள்விப்பட்டோம், ஒரு முக்கியமான ஒரு வியாபார ஸ்தலம், முக்கியமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரபலியமான ஒரு வர்த்தக மையம், உறுதியாக சொன்னார் ஒருவர், அந்த மையத்துக்கு முன்னால், அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னால் வீல் சேரிலே தள்ளு வண்டியிலே இரண்டு காலும் முழங்காலுக்கு கீழே இல்லாத ஒரு ஊனம் ஊனம் உள்ள ஒருவர் உட்கார்ந்திருப்பார். எப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் பாருங்க, நமது நாட்டில், நமது ஊரில், நம் நவீன உலகத்தில். சொன்னார் அவர், உறுதிப்படுத்தி விட்டு சொன்னார், காலையில் அவரை கொண்டு வந்து விடுமாம் ஒரு டொல்பின் வேன் பிச்சை கேட்பதற்கு. யாருமே வர முன்னர் மக்கள் நடமாற முன்னர் சுபோடு சுபாக இரவு இரவு எல்லோரும் மக்கள் நடமாற்றம் குறைந்த பிறகு டொல்பின் வேணுண்டு வருமா, அவரை ஏற்றி விட்டு போகுமா. நோட் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்த வகையில் கால் ஊனம், நாலாந்தம் பிச்சை தொழில், மூன்று டொல்பின் வேன் கூலிக்கு ஓடுகிறது. சொந்த வாகனத்தில் வந்து டொல்பின் வேனில் இறங்கி வந்து பிச்சை கேட்கின்றான். ஏதோ ஒரு பாசையிலே அந்நிய மதத்தை சேர்ந்தவர், அந்த ஹதீஸை கேள்விப்பட்டார் தெரியாது, குதிரையில் வந்தாலும் யாசகரில் கொடுங்கள் என்று. யாசகர் குதிரையில் வந்தாலும் நீங்கள் கொடுங்கள், வாமசாயில் பலாத்தன்கர், கேட்பவரை விரட்ட வேண்டாம் என்ற அதிசயம் அவர் விலகி கொண்டார தெரியாது. மூன்று வாகனங்களுக்கு சொந்தக்காரர், எத்தனை வீடுகளும் கூலிக்கு கொடுத்திருக்கிறாராம். இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள், பிச்சைக்காரர்கள் அல்ல, யாசக தொழிலை ஆரம்பித்ததால் அவர்களுக்கு வறுமை. எப்படி இருக்க வேண்டிய ராஜா அவன். அதுதான் சொன்னார்கள் நபி அவர்கள், யாராவது ஒருவர் பாபுல் மஸ்அலா, யாசக தொழிலை மற்றவர்களிடம் பிச்சை கேட்பதை யாசிப்பதை, அது ஒரு மாணவன் தனக்கு பென்சில் இல்லை என்று பக்கத்தில் உள்ள மாணவரிடம் கேட்பதாக இருக்கலாம், இரேசர் கேட்பதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிறிய ஒரு வஸ்துவை கேட்பதாக இருக்கலாம். யாசகம் யாசகம் தான். சொந்த பணத்தில் 5 ரூபாய்க்கு ஒரு ரேசர் வாங்க முடியாமல் இல்லை, அதை விட வீண்விரயம் எத்தனை நடக்கிறது. 80 ரூபாய் தொடக்கம், 100 ரூபாய் தொடக்கம், என்னவென்று நான் சொல்ல தேவையில்லை. ஹராமான காட்சிகள் நமது ரீலோடுக்கு, நமது டவுன்லோடுக்கு, நமது வீட்டில் வருகின்ற கரண்ட் பில் ஏன் கூட வருகிறது? தேவையில்லாத சாதனம் கூட வேலை செய்கிறது. இரவு பூராக நான் தூக்கம், சாதனம் ஒன்னாக இருக்கிறது. நாம் ஆஃப்லைன், சாதனம் ஆன்லைன். பில் வருகிறது, 2000 வர வேண்டிய பில் 6000, 8000. போனுக்கு ரீலோட் பண்ணுகின்ற தொகையை மாதாந்தம் சேர்த்தால் சொந்த பணத்தில் உம்ரா ஹஜ் செய்யலாம். வாங்குகின்ற, ஏன் தெளிவாக சொல்வோம், சீடிகளை ஒதுக்கி அதை நல்ல வழியில் சேர்த்தால் சொந்த பிள்ளைகள் செலவழிக்கின்ற, குடும்ப செலவழிக்கின்ற, ஒவ்வொரு வருடத்துக்கு ஒருவர் என்று உம்ராவுக்கு போய் வரலாம். இவாதத் காபத்துல்லாஹி பார்க்க ஆசையா இருக்கிறது. இந்த வீண்விரயங்களை, இப்படிப்பட்ட ஏழைகள் அல்ல நான் சொல்வது, கனிமணர்களே, அப்படித்தான் யாசகத்துடைய வாயிலை திறந்தால் பஞ்சம் வறுமையின் வாசலை அல்லாஹ் திறந்து விடுவான். இன்னும் பயங்கரமான அதிர் இரண்டு எச்சரிக்கைகள் மறுமையில் பல வந்திருக்கு. இரண்டை சொல்கிறேன். யார் யாசகம், நாம் நினைக்கிறோம் யாசகம் என்றால் இந்த வீடு வீடாக வந்து பிச்சை கேட்கின்றவர்கள் மாத்திரம் அல்ல, கௌரவ பிச்சையும் இதற்குள் வரும். கோல் பண்ணி பிச்சை கேட்பது, ரகசியமாக பணக்காரருடைய அறைக்குள் சென்று பிச்சை கேட்பது, வெளியில் பெரிய கண்ணியமானவர் தார், ஆனால் கண்ணியமாக ரகசிய பிச்சைக்காரர்களும் இதற்கு தொடங்குவார்கள். ஏழை வீடு வீடாக வருபவர்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த பயம், மற்றவர்களிடம் கையேந்துபவர்களுக்கு இந்த எச்சரிக்கை. அவர்களிடம் கையேந்தி கிடைப்பதும் அல்லாஹ் அளந்ததுதான், அல்லாஹ் அளந்ததுதான். திருடன் திருடுவதும் அல்லாஹ் அளந்ததுதான். ஹலால் ஹராம் இரண்டும் அல்லாஹ் தருவதுதான். அதைப்படி நாம் தேடிக்கொள்வது, இரண்டு பாதைகளை காட்டியிருக்கிறோம், நல்லது கெட்டது தேர்ந்தெடுப்பது நாம். தொழில் செய்யுங்கள், ஹலாலான தொழில், சொந்த தொழில், பரக்கத், வட்டி இல்லையா, பரக்கத். ஆனால் யாசகம், மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவருடைய பறித்து, மற்றவர்களுடைய செக்கை ரிட்டர்ன் பண்ணி சம்பாதிப்பது வருமானம் தான், நமக்கு அளந்ததுதான், ஆனால் ஹராமாக எடுக்கிறோம். அதுதான் துவா கேட்டார்கள் இவர்கள், அல்லாஹ் மக்ஃபினி பிஹலாலி அன் ஹராமி. யாழ்லா, உன்னுடைய புறத்தில் இருந்து கிடைக்கின்ற ஹராமான ரிஸ்கை விட்டு பாதுகாத்து ஹலாலான ரிஸ்கை தா. என்ன அர்த்தம்? ஹராமாக நான் அடைவதும் நீ அளந்ததுதான், நான் தேடி தின்னுகின்ற பருப்பது. எனவே யார் யாசகம் கேட்டு கேட்டபடியே மரணிப்பாரோ அவர் முகத்தில் ஒரு துண்டு சதை இல்லாமல் எழும்புவார். என்னுடைய உம்மத் மறுமை நாளில் தொழுகையாளிகள், ஈமான்தாரிகள், நல்லவர்கள், யாசிக்காதவர்கள், தன்னுடைய சொந்த பணத்தில் போதுமாக்கி கொண்டு செலவை சிக்கனமாக வாழ்ந்தவர்கள் குர்ரம் முஹஜ்ஜலீன்களாக எழும்புவார்கள். புது செய்து செய்து முகத்தில் பிரகாசம், கையில் பிரகாசம், காலில் பிரகாசம் உடையவர்களாக எழும்புவார்கள். அப்படி பிரகாசத்தோடு ஒரு கூட்டம் எழும்புகின்ற பொழுது முகத்தில் பிரகாசத்தை விட்டு ஒரு துண்டு மாமிசம் கூட இல்லாமல் ஒரு கூட்டம் எழும்பும். அதுதான் மற்றவர்களுடன் கையேந்தி வாழ்ந்த கூட்டம் என்று நபி சொன்னார்கள். இன்னும் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள், ஒருவருக்கு ஒரு ஒரு மிருகம் அப்படி முகத்தை பராண்டி விடும் சொல்லுவாங்க. நான் சுத்த தமிழ் சொல்லவில்லை, நான் விளங்குகின்ற மாதிரி, பூனை பராண்டினால் எப்படி இருக்கும் முகத்தில் அப்படி கீழினால், அப்படி ஹுதூஷோடு எழும்புவார்கள், கீறி கிழித்த காயத்தோடு ஒரு கூட்டம் எழுப்புவார்கள். அவர்கள் தான் யாசகர்கள், மற்றவர்களை நம்பி கையேந்தி வாழ்ந்தவர்கள். இரண்டும் போதுமே எச்சரிக்கைக்கு, மூன்றாவது சொல்ல தேவையில்லை. எனவே கேவலம், ஒருவர் வந்தார், யாசித்தார், இரண்டு மூன்று தடவைகள் நபி அவர்கள் நோட் பண்ணினார்கள், கேட்பவருக்கு கொடுங்கள் என்பது குர்ஆன் ஆயத்து தான். ஆனால் கேட்பவர் ஏன் கேட்கிறார் என்ற பின்னணியை பார்த்தார்கள். கனிமணி வந்தார், கூப்பிட்டார்கள், உனக்கு என்ன பொருள் இருக்கிறது, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, என்ன பொருளாதாரம், காணி பூமி இருக்கிறதா சொன்னார். அவர் அவர்தான் ஏழை, பாருங்கள் எப்படி ஏழை என்று சொன்னார். இன்னும் பாதிக்கவே இல்லை கேபினட்டிலே, எத்தனை கண்ணாடி பாத்திரங்கள் பாவிக்காமலே உடைந்து விட்டன, எத்தனையோ ஆடைகள் உடுக்காமலே போய்விட்டன, எத்தனையோ சாப்பாடு சமைக்காமலே பிரிச்சிலே அழகிவிட்டது. பிரிச்சிருப்பதை பாதுகாப்பதற்கு அது கூழ் கூடி 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 இறைச்சியை 5 மாதம், 4 மாதம், 3 மாதம் என்று சேவை பண்ணி அதை எடுத்து பார்த்தால் ஆக்கி தின்ன முடியாது என்று குப்பை வாளியில் கொட்டி, எத்தனை மாமிசங்கள், எத்தனை கறித்துண்டுகள் நாளாந்தம் என்ன குப்பை தொட்டியில், எத்தனை மணி சோறு நாளாந்தம் காணில், நமது வீண்வரையம் இதுதான் முசீபத். அவர் சொன்னார் இரண்டு பொருள், ஒன்று ஒரு போர்வை, பெரும்பான்மையான ஆடை மேலே போர்த்துவது, கீழே ஒரு வேஷ்டி, கண்ணியமானவர்கள், ஆடையாக பாவிக்கின்ற மறுபகுதியை இரவில் அதுதான் நம்முடைய பெட்ஷீட். பகலிலே காலையிலே ஆடை, இரவிலே எனது எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அந்த போர்வை தான் பெட்ஷீட். ஒரே ஒரு துணி, ஒரே ஒரு தண்ணீர் அருந்தும் கோப்பை, இதுதான் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஏழை? மூணு டொல்பினுடைய ஏழையா? இல்லை. மூன்று வீடுகள் உள்ள ஏழையா? இல்லை. பத்து ஏக்கர் காணி உள்ள ஏழையா? இல்லை. உண்மையான ஏழை. கூப்பிட்டார்கள், என்ன சொல்லி இருக்க வேண்டிய சாபாக்களுக்கு, ஏழை மனிதர்கள் வந்திருக்கிறார், இவருக்காக நீங்கள் அள்ளி கொட்டுங்கள், தொடர்ந்து இவர் யாசன தொழிலே இருக்கட்டும் என்று விடவில்லை. கொண்டு வா இரண்டையும் கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் அதை வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு ஏழைக்காக, ஒரு யாசகருக்காக நபி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். யார் இந்த இரண்டையும் வாங்க தயார்? நான் வாங்க தயார். எவ்வளவுக்கு வாங்க? ஒரு திருகத்துக்கு வாங்க தயார். விலை கூட்டி விற்கிறார்கள், கமிஷன் இல்லை. ஏழையுடைய சொத்தை விற்று கமிஷன் அடிப்பதற்கல்ல, அவருக்கு சுய தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வழங்குவதற்காக வேண்டி. என்ன, இரண்டு திரகங்கள் கொடுத்தார். வாங்க தயார், நான் வாங்க தயார், ஒரு தயார். இரண்டு திரகங்கள் எடுத்தார்கள், கண்ணியமானவர்களை இரண்டையும் விட்டார்கள், ஒரு திரகத்தை கையில் கொடுத்தார்கள். இன்று இந்த ஒரு திரகத்துக்கு உன்னுடைய வீட்டு செலவுக்குரிய கறிபுலிகளை வாங்கி கொடு. இந்த ஒரு திரகத்தை கொண்டு போ, கோடாளி வாங்கி கொண்டு வா. எப்படி சேவை? இதுதான் சோசியல் சர்வீஸ் என்பது, சமூக சேவை. நபியவர்கள் இப்படித்தான் மக்களை கவர்ந்தார்கள். வெறும் புத்திமதி பயான் மாத்திரமல்ல, பண்பால். யாசகருக்கு சுயதொழில் கொடுக்கிறார்கள். எத்தனை ஏழைகள் நமக்கு தொழில் கொடுக்கலாம், இயலாதா? எத்தனை விதவைகள், எத்தனை பேர் நோயாளிகள் ஆறு மாதம் ஒரு வருடம் என்று ஆஸ்பத்திரியிலே கணவன்மார் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொழில் செய்ய யாரும் இல்லை, பெண்கள் வீட்டுக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். இத்தனை குடும்பங்களை தேடி பார்த்தோமா? எத்தனை குமரிகள் முடிபழுத்து இன்னும் கணவன் அமையவில்லை. கணவன் இருக்கிறார், கணவன் இந்த பெண்ணை முடிக்க பார்க்கவில்லை, வீட்டை முடிப்பதற்கு பொருத்தமான வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறார். கணவன் வீட்டை திருமணம் முடிப்பதற்கு, இந்த பெண்ணிடம் வீடு இல்லை, எனவே இந்த பெண் தேவையில்லை என்று வீட்டை முடிக்கின்ற மாப்பிள்ளை வீடு கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஐந்து பவுன் நகை போட சொல்லுகிறான் இவன், இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மகர் போட வேண்டும் இவன் தான், அது இரும்பு மோதிரமாக இருந்தாலும் போடலாம். போனால் கோடாளி வாங்கி கொண்டு வந்தால் கோடாளி கீழே உள்ள துண்டு, இரும்பு துண்டு தான் வரும். தன்னுடைய கையால் மரத்திலே தடி வெட்டி குடி போட்டு கொடுத்தார்கள். சம்பவம், தன்னுடைய கையால் மரத்தை வெட்டி அதை சீறி பிடியை போட்டு ஒரு லீபடு, ஒரு ஓடாதி செய்கின்ற வேலையை நபியவர்கள் ஒரு யாசகனுக்காக செய்தார்கள். எத்தனை ஏழைகளுக்கு நாம் கரம் சேர்த்திருக்கிறோம், எத்தனை விதவைகளுக்கு நாம் செலவழித்திருக்கிறோம், எத்தனை அனாதைகளை பொருட்படுத்திருக்கிறோம். ஏழைகளுக்காக வேண்டி பாடுபடுபவர், செலவழிப்பவர், முயற்சிப்பவர், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கின்ற போர் தியாகிக்கீடானவர். இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோக்கின்ற இறை விசுவாசி வணக்கசாலி கோப்பானவர் என்றால், அஹ்லாக்கும் இபாதத்தும் இணைந்த மார்க்கம் இஸ்லாம். இபாதத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திக் கொண்டு பண்பாட்டை ஒழிக்கின்ற ஒரு முஃமின் நபியுடைய உண்மையான உம்மத்தில் ஒருவராக சேர முடியாது. போனார், கூப்பிட்டார்கள், கோடாளி கையில் கொடுத்தார்கள். இந்த யாசக தொழிலே பிச்சை கேட்டு கேட்டு வசூல் பண்ணி பண்ணி வாழ்ந்து நீ மறுமையில் உனக்கு ஒரு முகத்திலே ஒரு கரும்புள்ளி, அதை முகம் கிழிக்கப்பட்டவாறு ஒரு முகத்திலே சதை இல்லாமல் எழுப்பப்படுவதை விட நீ விறகு வெட்டி சம்பாதிப்பது மேல் என்று தொழிலை கொடுத்து விட்டு விடவில்லை. வாட்ச் பண்ணினார்கள், பராமரித்தார்கள், கண்காணித்தார்கள். உன்னை 15 நாட்களுக்கு நான் யாசகம் கேட்கின்ற நிலைமையில் பார்க்க கூடாது. 15 நாட்களுக்கு பின்னால் வருகிறார், வந்து சொல்கிறார், கையில் கொஞ்சம் பணத்தை கொண்டு வருகிறார். சொன்னார், யார சூழல்வா, நீங்கள் எனக்கு சுய தொழில் தந்தீர்கள், இதோ நான் 15 நாட்களில் சம்பாதித்த சொந்த தொழிலில் சம்பாதித்த பணம். இது வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முதலாம் நிபந்தனை. உரியவர் தன்னுடைய வறுமையை மறைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் காட்ட வேண்டும். இதை நான் விரிவாக பேசினேன், தெரியுமா? இவர்கள் மனசு வைக்காமல் எந்த பணக்காரன் செலவழித்தாலும் வறுமை ஒழியாது. நாளைக்கு நான் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது நான் சுருக்கமாக முன்வைக்க போவது இரண்டு சாரார்கள். இரண்டு சாரார்கள் கண்ணியமானவர்களே, சில வீணான செலவுகள் இருக்கின்றன, பாவமான. நான் அதை பேச இல்லை, இந்த இடத்தில் பேசவில்லை. நரகத்துக்குரிய செலவு அது உங்களுக்கு தெரியும். இங்கு நான் விரிவாக பேச எனக்கு நேரமும் இடம் கொடுக்காது. பேசுவது இந்த இடத்தில் அந்த உஷிதமும் கிடையாது. நாம் நாளாந்தும் வீணாக செலவழிப்பது. நாம் பட்டும் படாமலும் சில விடயங்களை சொல்வேன். இஷாரா, புத்திசாலிக்கு சைக்கிளை போதும் என்பார்கள். புத்திசாலிக்கு ஒரு இஷாரா, ஒரு சிக்னல் காட்டினால் போதும். சிக்னல் காட்டுகின்றவர் ஏன் காட்டுகிறார் என்று விளங்கிவிடும். ஆனால் விதண்டாவாதம், எதையுமே உள்ளத்துக்கு எடுக்காமல் வெறுமனே காதால் கேட்டுவிட்டு போகின்றவர்களுக்கு அந்த பின்பகுதி வருகிறது. பழமொழி அரபியிலே, அந்த குரானாய தேரளமாக இருக்கிறது. புத்திசாலிகள் பொதுவாக எல்லாவற்றிலும் படிப்பினை பெறுவார்கள். புத்திசாலிகள் என்பதே படிப்பினை பெறுபவர்கள் தான், செயல்படுத்துபவர்கள் தான் என்ற ஆயத்தேராளம். கண்ணியமானவர்களே, ஊருடைய நாட்டுடைய பணக்காரர்கள் செல்வம் நமக்கு தெரியும், நான் பணக்காரன் ஏழையா என்று. எத்தனை வங்கியில் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு ஜக்காத் கொடுபட்டிருக்கிறது, ஜக்காத் தலைத்தலையங்கமாக பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஜக்காத் நாம் கழிவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏழைகளுடைய கழிவு, அது குப்பை. அது இங்கு ஜக்காத் பணத்தை ஜக்காத் கொடுக்காமல் கொடுக்காமல் பவுன் வாங்கலாம். மனைவிக்கு 20 பவுன், மகளுக்கு 10 பவுன், ஒரு தடவை ஜக்காத் கொடுக்காவிட்டால் வாங்கலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இங்கு தங்க பவுன் வாங்குகிறீர்கள், அதே பணம் உங்களுக்கு இங்கும் தங்கத்தை நெருப்பில் தான் இருக்குகிறார்கள், நெருப்பாலேயே உங்களுக்கு நாங்கள் மாலை போடுவோம். இங்கு தங்க பவுன் போடுகிறோம், அங்கு தங்கத்தை உருக்குகின்ற நெருப்பு மாலை அல்லாஹ் போடுவா. இது முதலாவது, ஜக்காத் கொடுக்காவிட்டால் அது நெருப்பு. என விரிவாக பேசுங்கள். தீன் விரயங்கள் அதை நான் சொல்வதற்கு கூச்சப்படுகிறேன், அதை சொல்லாமல முடியாது. கண்ணியமானவர்களே, நமது உடலுக்கே ஆபத்து ஏற்படுத்துகின்ற பாவனைகள் எத்தனையோ செலவழிக்கிறோம். பணத்தை நாம் வேர்வை படுத்தி சம்பாதித்து, எத்தனை சாப்பாடுகளை தியாகம் செய்து சம்பாதித்து, எத்தனை வைபவங்களை தியாகம் செய்து வெளிநாடுகளை சென்று, எத்தனை மையத்துகளை தியாகம் செய்து, சொந்த பெற்றோருடைய மையத்திற்கும் வர முடியாமல் கபரை பார்த்தவர்கள் தான் எத்தனை பேர் இருக்கிறோம். சொந்த தாயுடைய ரத்தத்தை பாலாக ஊட்டிய தாயுடைய ஜனாதாவுக்கு கூட வர கிடைக்கவில்லை. ஒன்று பிளைட் இல்லை, பிளைட் இருந்தாலும் நேரம் இல்லை. வந்து சேர்ந்த பொழுது கபிரிஸ்தானுக்கு சென்று கபரைத்தான் பார்த்த எத்தனை பேர். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எப்படி நமது கையாலே நெருப்பு மூட்டி எரிக்கலாம்? புத்திசாலி சைக்கிளால் விளங்குவார். இது வீண்வரையத்தில் மிக பிரதானமான வீண்வரையம். ஒன்றின் விலை 33 ரூபாய் அல்லது 35 ரூபாய், வெளிநாடாக இருந்தால் 50, 60, 70 ரூபாய்க்கும் இருக்கிறது, 120 ரூபாய்க்கும் இருக்கலாம். முந்தைய நாள் கூட 1 கோடி துண்டு குடிபட்டிருக்கிறது, 33 ரூபாயுடைய பொருள். நான் பேரை சொல்லவில்லை, எல்லோருக்கும் விளங்கியிருக்கு. இந்த பணங்களை சேமித்தால் எந்த குடும்பத்தில் ஏழைகள் பேலன்ஸ் ஆகுவார்கள்? ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பணக்காரர் மனசு வைத்தால் தன்னுடைய குடும்பத்தை வசதியோடு வாழ வைக்கலாம். ஜக்காத்தும் சதக்காவும் ஒழுங்காக சென்றால் கனிமன இவர்களுடைய கடமை ஒன்றிருக்கிறது. இந்த தலைப்பு நான் பொதுவாக மூன்றாவது பகுதியை விரிவாக பேசவில்லை. பொது நிதி, பைத்துல் மால் என்ற இஸ்லாமிய நாடு, மசிதிகளில் உருவாக வேண்டும், சில மசிதிகள் உருவாகி இருக்கின்றன, அதை நான் பேசவே இல்லை, அதை சொத்து காட்டிவிட்டேன். இதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஒரு சில நிமிடங்கள் அவ்வளவுதான். கனிமனவர்களே, சிலர்கள் நீங்க தவறாக இருக்க மாட்டீர்கள், சில பணம் நாம் செலவழிக்கிறோம் பெரிய எதிர்பார்ப்போடு, ஆனால் அது ஒரு சில 3-4 மனுத்தியாளத்துக்கு செலவு. ஒன்றை சொல்வே, நீங்கள் நிதானமாக இந்த தலைப்பை விளங்க வேண்டும். நீங்கள் இரட்டை என்ன கருப்பு புள்ளியோடு பார்க்க வேண்டாம், சிகப்பு மார்க்கோடும் பார்க்க வேண்டாம். நான் சொல்ல போகின்ற விடயம், நாம் இபாதத்தை நினைத்துக் கொண்டு செய்கிறோம், ஆனால் அதை விட சிறந்த செலவு நமக்கு இருக்கிறது. அதுதான் நாம் மரணித்தவர்களுக்காக செலவழிக்கின்ற பெருந்தொகை பணம். என்ன பணம்? நமது கத்த காப்பாட்டுக்கு செலவழிக்கின்ற பணம். இது ஒன்று, அதில் எத்தனையோ. நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்க நியாயமாக ஏற்பீர்கள், நான் கட்டம் கிடையாது, குப்பரை சிறுக்கு பிஜாத்து அறாம் என்று சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை இப்படியான ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, நோயாளிகளுக்கு, வீடில்லாதவர்களுக்கு, தொழில் இல்லாதவர்களுக்கு, குமரகாரியம், நோயாளி, படிப்பு மாணவர்கள், பாடசாலை, மார்க்க கல்வி, மதரசா, இஸ்லாத்துல 2 கண்கள், மஸ்ஜித், பொது சேவைகளுக்கு செலவழித்தால் கபரி சொர்க்க போங்க. அண்மையில் ஒரு கத்த சாப்பாடு நடந்திருக்கிறது. ஒரு ஊரில், எந்த ஊரில், எந்த மண்டபத்தில், எத்தனை சகன் என்று எனக்கு தெரியும், ஆனால் இங்கு நான் கணக்கை சொல்கிறேன். அந்த ஹோல் வைபவத்துக்கு குறைந்தது ஒரு நேரம் 6 மணித்தியாலத்துக்கு அந்த ஹோலை எடுப்பதாக இருந்தால் 1 லட்சம் பே பண்ண வேண்டும். சுவர் எனக்கு ஒரு நாள் எடுத்தால், மாலை வரைக்கும் எடுத்தால் 2 லட்சம் பே பண்ண வேண்டிய ஹோல் கத்த சாப்பாடு. சாப்பாட்டை குறை சொல்லவில்லை, கத்தம் இல்லை என்று பத்துவா கொடுக்கவில்லை. நிதானமாக விளங்குங்கள். இங்கு செலவழிக்கின்ற பணம் சதக்கா ஜாரியாவா இல்லை, ஏப்பத்தோடு முடிந்துவிடும், மலமாக கழியும். ஆனால் இதை நிரந்தர சொத்தாக மாற்றுவதற்கு தான் இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தில் செலவழிப்பது. அதை நான் சொல்லிவிட்டேன். கனிமனவே, 650 சகன், ஒரு சகனுக்கு 2500 ரூபாய் குறைய கோழி வைத்து ஆடு வைத்து கிடைக்காது. ஆடு இறைச்சி ஆட்டிறைக்கு சம்பந்தப்பட்டால் 3000 ரூபாய் குறைய சகன் கிடைக்காது. பெரும்பாலும் நான் சொல்கின்ற ஊரில் 2000 என்று வைப்போம், 600 சதம் என்று வைப்போம், ஈராறு 12 லட்சம், கோலுக்கு 2 லட்சம், 14 லட்சம், அப்படி வைத்தால் அங்கே ஒரு 500 சதம் விட்டோம், 15 லட்சம் குறைந்தது செலவழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கத்த சாப்பாட்டு. இத்தனைக்கும் எத்தனை குமரிகள் கண்ணீர், எத்தனை நோயாளிகள் மூச்சிருக்கிறார்கள், எத்தனை மாணவர்களுக்கு பாடசாலைக்கு கொண்டு போவதற்கு ஒழுங்கான பேக் இல்லை, கிழிந்த பேகோடு கிழிந்த ஷூவோடு, எத்தனை மார்க்கத்தை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் செல்கின்ற மார்க்க கல்வியில் ஈடுபடுகின்ற மார்க்க துறையில் படிக்கின்ற மாணவர்கள் சொந்த கிதாப் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் எத்தனை மதரசா மாணவர்கள், எத்தனை இமாம்கள், எத்தனை முஅஸ்ஸின்கள், எத்தனை சேர்மார்கள், எத்தனை டீச்சர்ஸ்மார்கள், 20-30 வருடமாக நமக்கு படித்து தந்த டீச்சர் 3 குமரோடு அழுது கொண்டிருக்கிறார். அவரிடம் படித்த மாணவன் கோடீஸ்வரன் ஜக்காத்தில் ஒரு பங்கை அந்த டீச்சருக்கோ சேருக்கோ உஸ்தாதுக்கோ இமாமுக்கோ முஅஸ்ஸினுக்கோ கொடுக்காமல் இப்படி செலவழித்துக் கொண்டிருந்தால் எப்படி நமது நாடு உருப்படும், ஊர் உருப்படும்? இது பெரிய தலையங்கம். இனி வருங்கொழிப்பு திட்டம், நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போது அரபியை நம்ப தேவையில்லை, நமது ஊரில் முடியும். பணக்காரர்கள் மனசு ஜனகண்ணியமானவர்களே, பேசிக் கொண்டு போவது நோக்கம் அல்ல, மனசு வைப்போம், செலவழிப்போம், சதக்கா கொடுப்போம். ஒரு குடும்பத்திலும் ஏழைகள் பிச்சை கேட்கின்ற அளவுக்கு இருக்க மாட்டார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஈமான்தாரியாக பத்தினித்தனம் உள்ளவர்களாக போதுமன்ற மனம் படைத்தவர்கள் நம்பி மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, போற முஸ்லீம்கள் மூமிங்கள் அதனுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாத்தின் சகல விடயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக்குவாயாக. யாழ மக்களுக்கு மத்தியில் கஷ்டங்களை போக்குவாயாக, ஏழ்மையை வறுமையை போக்குவாயாக, வசதி உள்ளவர்களுக்கு ஹலாலான தொழிலை கொடுப்பாயாக, ஹலாலான வருமானங்களை கொடுப்பாயாக, ஏழை எளியவர்களை கவனிக்கக்கூடிய தாழ மனசை கொடுப்பாயாக, ஏழ்மை வறுமை கீழ் வாழக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, ஹலாலான முறை அவர்கள் தேவை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.